الحمد لله رب العالمين الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا وشفيعنا ومولانا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأوحى ربك إلى النحل أن اتخذي من الجبال بيوتا ومن الشجر ومما يعيشون ثم كلي من كل الثمرات فاسلكي سبل ربك ذللا يخرج من بطونها شراب مختلف ألوانه فيه شفاء للناس إن في ذلك لآية لقوم يتفكرون மேலான கண்ணியமான உலமா பெருமக்களே மற்றும் வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் சகோதரர்கள் தாய்மார்கள் சகோதரிகள் அனைவருக்கும் முதலாக எனது சலவாத்தை சொல்லிக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலே ஓதி காட்டிய இந்த வசனத்தினூடாக அல்லாஹு தஆலா ஒரு ஆச்சரியமான அவனுடைய ஒரு படைப்பை பத்தி அந்த குர்ஆனுடைய வசனத்திலே சொல்லுகிறான். அல்லாஹு தஆலா அதில் குறிப்பிடுவது தேன். இந்த தேனி பூச்சிகளுக்கு அல்லாஹ் ஒரு உள்ளுணர்வை போட்டிருக்கிறான். அந்த உள்ளுணர்வின் மூலமாக அது எவ்வாறு தனது கூடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும், அதனுடைய இடங்களை எவ்வாறு தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் அந்த குர்ஆனுடைய வசனத்தில் குறிப்பிட்டு காட்டுகிறார். அதற்கு அல்லாஹு தஆலா ஒரு உள்ளுணர்வை கொடுத்தான். அவைகளுடைய கூட்டை மலைகளில் அமைத்துக் கொள்ள வேண்டும், அதே போன்று மரபொந்துக்களில் அமைத்துக் கொள்ள வேண்டும், மனிதன் வாழக்கூடிய கட்டடங்கள் போன்றவைகளில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற வசனத்தை அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறார். அல்லாஹு தஆலா மனிதர்களுடைய புத்திகள் கூட சிந்திக்க முடியாத அளவுக்கு அந்த தேனிகள் வேலை பார்க்கிறது. அந்த தேனிகள் அழகான முறையில் அதனுடைய கூடுகளை அமைத்துக் கொள்கிறது. சிறப்பு விஞ்ஞானிகள் பெஸ்ட் சயின்டிஸ்ட் என்று சொல்றது, இவர்கள் இந்த தேனீக்களை ஆராய்ந்து ஒரு மூன்று விதமான முடிவுகளை சொல்லியிருக்கிறார்கள். இது அந்த பிறப்பு விஞ்ஞானிகள் என்பவர்கள் பல மொழிகளிலே அதை மொழிபெயர்த்தும் சொல்லியிருக்கிறார்கள். முதலாவதாக இது ஒரு கூட்டமாக ஒரு ஜமாஅத்தாக வாழும். சுமாராக 50,000 பூச்சிகள் ஒரு கூட்டிலே இருக்கும். இரண்டாவது சொல்கிறார்கள், அந்த கூட்டிலே இருக்கக்கூடிய 50,000 பூச்சிகளுக்கும் ஒரு ராணி பூச்சி இருக்கும். அரபியிலே அல் மலிகா அல்லது அல் யாசூப் என்று சொல்றது. அந்த ஆண் பூச்சிகள் அந்த ராணி பூச்சி ஏனைய எல்லா பூச்சிகளை விடவும் எல்லா தேனீக்களை விடவும் உடம்பு பருமனால் பெரியதாக இருக்கும். அதில் ஆண் பூச்சிகள் 400 தொடக்கம் 500 வரைக்கும் உள்ள எண்ணிக்கையில் காணப்படும். ராணி பூச்சிகள் என்றும் ஆண் பூச்சிகள். அடுத்தது அந்த கூட்டினுடைய எல்லா வேலைகளுக்காக வேண்டியும் 15,000 தொடக்கம் 50 வரையிலான பூச்சிகள் இருக்கும், தேனீக்கள் இருக்கும், வேலைகள் செய்வதற்காக வேண்டி கூடுகள் அமைக்க வேண்டும், கூட்டினுடைய எல்லா வேலையும் செய்ய வேண்டும். அதனுடன் சேர்த்து ஆண் தேனீக்கள் எங்கேயும் சென்று பூக்களில் இருந்து சாறுகளை எடுத்துக்கொண்டு வராது. வெறுமனே பெண் தேனி பூச்சிகள் தான் மலர்களிலே போய் சென்று அதனுடைய சாறுகளை பானிகளை எடுத்துக்கொண்டு வந்து உணவுக்காக வேண்டி தானும் எடுத்துக்கொள்ளும், ஆண் பூச்சிக்கும் கொடுக்கும், அதே போல அந்த ராணி பூச்சினுடைய உணவுக்கும் அதுதான் சாப்பாடு கொடுக்கிறேன். மூன்றாவதாக எழுதுகிறார்கள், ஒரு கட்டுப்பாடான ஒரு கட்டுக்கோப்பான வாழ்க்கை வாழக்கூடியதான் தேனி. அதற்கு தலைவியாக இருக்கக்கூடியது அந்த ராணி தேனி. அது என்ன கட்டளை இடுகிறதோ அப்படியே அந்த கட்டளைகளை ஏனைய எல்லா தேனீக்களும் எடுத்து நடக்கும். அதுக்கு எந்த ஒரு மாற்றமுமே செய்ய மாட்டார். அந்த ஆண் பூச்சிகளுடைய வேலை, தேனீக்களுடைய வேலை, அந்த மல்லிகாக்கள் ராணி பூச்சிகளுடன் இணைந்து மகரந்த சேர்க்கையின் மூலமாக முட்டைகளை இட்டு அதனுடைய இனத்தை பெருக்குவதற்காக வேண்டி மாத்திரம்தான் அந்த ஆண் பூச்சிகள் அதனுடைய வேலையை செய்யுமே தவிர அது சாப்பாடு கொண்டு வாரது, கூடுகளை கட்டுறது இப்படியான எந்த வேலையும் செய்ய மாட்டார். அல்லாஹு தஆலா அந்த குர்ஆனுடைய வசனத்திலே சொன்னான், யஹ்ருஜு மின் புதூனிஹா ஷராபும் முக்தலிஃபுன் அல்வானு. முதலாவதாக ஜும்ஹூருல் உலமாக்களும் சொல்லியிருக்கிறார்கள், இமாம் அல் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், தேன் சாப்பிட்டு விட்டு அதனுடைய மலம் கழிப்பதன் மூலமாக, அந்த மலம் தான் தேன் அல்ல சொல்கிறார்கள், அப்படி அது மலர்களில் இருந்து சாறுகளை பானிகளை எடுத்து கொண்டு வந்து வாயின் மூலமாகவே அது ஒப்படைக்கிறது. வாயினால் வரக்கூடியதுதான் தேனே தவிர அதனுடைய மலம் தேன் அல்ல என்பதை ஏகோபித்த உலமாக்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த தேனுடைய எல்லா நிலைமைகளையும், கட்டுப்பாடான இந்த வாழ்க்கையும், அது என்னென்ன வேலை செய்கிறது என்பதை ஆராய்ந்து பார்ப்பதற்காக வேண்டி அரிஸ்டாட்டாலிஸ் இவர் ஒரு கண்ணாடியால ஒரு வீடு ஒன்று செய்கிறார், சின்ன ஒரு வீடு. இதனுடைய எல்லா நிலைப்பாடுகளையும் ஆராய்ந்து இந்த எழுத வேண்டும் என்ற நோக்கிலே அந்த தேன் பூச்சி முதலாவது செஞ்ச வேலை களிமண்ணால முழு கண்ணாடியையும் சேறு பூசிச்சு. அதுக்கு பின்னாலதான் அதனுடைய வேலைகள் ஆரம்பிச்சிச்சு. இதுல அரிஸ்டாட்டாலிஸ் இதுல தோல்வியை கண்டார். அந்த குர்ஆனுடைய ஆயத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான், முக்தலிஃபுன் அல்வானு. தேனை பார்த்தா பலதரப்பட்ட நிறங்கள் அதில் இருக்கு. சில கொஃபி போல கலர் இருக்கும், கருமையான கலர் இருக்கும், வெள்ளை நிறம் இருக்கும், மஞ்சள் நிறம் இருக்கும், சிவப்பு நிறம் இருக்கும். அதனால நிறத்தால எங்களுக்கு தேனை கண்டுபிடிக்க முடியாது, இது ஒரிஜினல் தேன், ஒரிஜினல் இல்லாத தேன் கண்டுபிடிக்க இயலாது. அடுத்தது தேனையே இது ஒரிஜினலா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சில ஆட்கள் சில விடயங்களை சொல்லுவாங்க. தண்ணீர்ல ஊத்தி பார்த்தா கரையாம இருந்தா நல்ல தேன், தீக்குச்சி எடுத்து அதுல போட்டு தேன் உள்ள போட்டு திருப்பி எரிச்சு பார்த்து அது பத்திச்சீண்டா எரிஞ்சிச்சீண்டா அது நல்ல தேன் சொல்லுவாங்க. ஆனா அப்படி ஒரு முறையொன்று இல்ல. அவன் செய்யறவன எப்படி செய்வான், தீக்குச்ச போட்டு எரிச்சு பார்ப்பான் எரியுதா இல்லையாண்டு, தண்ணீர ஊத்தி பார்ப்பான் இது கரையுதா இல்லையாண்டு, கரைஞ்சா எங்களுக்கு கொண்டு வந்து விற்க மாட்டான். அவனும் வந்து நாங்களும் டெஸ்ட் பண்ணுவோம் தெரியுமே அவனுக்கு. அதனால அப்படி தேனை முடிவு செய்யறதுக்கு இயலாது. தேன் ஒரிஜினலா இல்லையா என்று கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இன்னொருத்தருடைய நம்பிக்கை மட்டும்தான் இதுல பார்க்க வேணுமே தவிர இதுல இல்லாம இது ஒரிஜினல் என்று கண்டுபிடிக்கிறதுக்கு முடியாது. தேனுடைய வகைகளை நிறைய எழுதி இருக்கிறாங்க. அதுல ஆக சிறந்த தேன் அசலு சிதிர் இலந்தை தேன். இது கிடைக்கக்கூடிய இடம் ஹவரமௌத், யமன்ல இருக்கக்கூடிய ஹவரமௌத் என்ற இடம் இருக்குது, அங்கதான் ஒரிஜினல் தேன் இருக்குது. இந்த தேனால நிறைய நோய்களுக்கு, ஈரல் சம்பந்தமான, அதே போல சமிபாடு தொகுதி சம்பந்தமான, இரத்த ஓட்டம் சம்பந்தமான எல்லா நோய்களுக்கும் சரியான மருந்து இந்த இலந்தை தேன்ல தான் இருக்குது. இந்த தேனுடைய விலை யமன்ல இருக்கக்கூடிய இலந்தை தேன் 56,000 ரூபாய் தொடக்கம், 4.5 லட்சம் வரைக்கும் போகும் ஒரு கிலோகிராம். வேற வேற நாடுகள் இருக்குது, அது 17,000, 18,000, 38,000 இப்படின்னு ஒவ்வொரு விலையில இருக்குது. ஆனா யமனுடைய தேன் 56,000 தொடக்கம், 4.5 லட்சம் வரைக்கும் அந்த விலை போகும். இதே போல தேனுடைய வகைகள், ஒவ்வொரு மலர்களின் மூலமாகவும் எடுக்கக்கூடிய தேனின் மூலமாக ஒவ்வொரு நோய்களுக்கு குணம் இருக்கு. உதாரணமா ஹப்பத்துல் பரக்கா, ஹப்பத்து சௌதா, அதாவது கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் அந்த பூவிலிருந்து கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாணி, இதன் மூலமாக சீனி வியாதி சுகர் இதற்குரிய நோய் குணமாகும் அந்த தேனை குடிச்சா. அதே போல இரத்த ஓட்டங்களுடைய அழகான முறையில ஓடும் அந்த தேனை குடிச்சா. ஹப்பத்துல் பரக்கா கருஞ்சீரகத்தின் மூலமாக உருவாகக்கூடிய அந்த தேன். தேனுடைய வரலாறு எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட இன்றைக்கு நேர்த்தி இதனுடைய அறிமுகம் அல்ல, 8,000 வருடங்களுக்கு முன்னால் இருந்தே இதனுடைய அறிமுகம் இருந்திருக்குது. 8,000 வருடத்துக்கு முன்னால பண்டைய கால எகிப்தியர்கள், அதே போல யமனியர்கள், இவர்கள் எல்லாம் தேனை சாப்பாடாகவும் அதே போல நோய்க்கு மருந்தாகவும் பாவித்திருக்கிறார்கள். அதே போல ஈராக்கில் இருக்கக்கூடியவர்கள், சிரியால இருக்கக்கூடிய பழையவர்கள் எல்லாம் இதனை பாவித்திருக்கிறார்கள். அதே போன்று பழங்காலத்தவர்கள் மம்மிகளை, பிரேதங்களை, மௌத்தாயினத்துக்கு பின்னால அந்த பிரேதங்களை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி தேன்ல தான் அந்த மம்மிகளை பாதுகாப்பாங்க. அப்படியான ஒரு பதனீட்டு பொருளாகவும் இந்த தேனை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அந்த தேனை ஊத்துறதன் மூலமாக மனிதன் உடம்புல இருக்கக்கூடிய திசுகள் அது வந்து சிதைவு உண்டாகாது, அப்படியே இருக்கும். அதே போன்று பண்டைய காலத்துல தீயினூலாக ஏற்படக்கூடிய தீக்காயங்கள், வெட்டுக்காயங்களுக்கு அந்த தேனையும் அதே போல அதனுடன் சேர்த்து முட்டையினுடைய மஞ்சள் கருவையும் மாவினுடன் குழைத்து, இப்ப நாங்க கல் பேண்டேஜ் போடுறோமே அதே மாதிரி அந்த காலத்துல செஞ்சிருக்கிறான். முட்டையினுடைய மஞ்சள் கருவும் மாவும் அதோட சேர்த்து தேனையும் கலந்து கொலைச்சி ஏற்படக்கூடிய வெட்டுக்காயங்கள், முறிவுகள் இதுக்காக வேண்டி பண்டைய காலத்திலே பயன்படுத்தி இருக்கிறான். அதே போல 3000 வருடங்களுக்கு முன்னால கூட தேனுடைய பாவனை இந்த உலகத்தில் அதிகமாக இருந்திருக்குது. சீனர்கள் எடுத்துக்கொண்டா, சீனர்களுடைய அதிப்பாக்கள், அன்றைய காலத்து வைத்தியர்கள், பெரியம்ம உடம்புல ஏற்படக்கூடிய பொக்கலங்கள், சொரிச்சல், இது போன்ற நோய்களுக்காக வேண்டி சீன வைத்தியர்கள் கூட இந்த தேனை தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு ஆயில் எல்லாம் தடவுற மாதிரி அன்றைய காலத்துல தேன் அப்படியே உடம்புல தடவுவாங்க, இப்படியான நோய்களுக்காக வேண்டி. அதே போல இந்துக்கள் கண்ண வரக்கூடிய நோய்களுக்காக வேண்டி இந்துக்கள் இந்த தேனை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதே போல ஒரு மனிதர் தான் ஹிப்போக்ரடிஸ் சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு விஞ்ஞானி, இவருக்கு அரபியில அபு கராத் என்று சொல்றது. இவர் என்ன செய்வாரு, தனக்கு ஏற்படக்கூடிய காயங்களுக்கு நோய்களுக்கு அவர் தேனை தான் தடவிக்கொள்வார். அதே போல தொண்டையில ஏற்படக்கூடிய எரிச்சல்கள் இவைகளுக்காக வேண்டியும் இவர் தேனை தான் பாவித்து, குடிப்பதற்காகவும் பாவிப்பார், அதே போன்று மேலே தடவுவதற்காகவும் பாவிப்பார். அதற்கு பின்னால் இஸ்லாம் உலகத்துக்கு தோன்றுது. இஸ்லாம் உலகத்துக்கு தோன்றியதுக்கு பின்னால குர்ஆன்லயே அல்லாஹு தஆலா சொல்லிட்டான், ஜும்ஹூருல் உலமாக்கள், ஏகோபித்த உலமாக்கள் சொல்கிறார்கள், இந்த தேனிலே எல்லா மனிதர்களுக்கும் எல்லா விதமான நோய்களுக்கும் மருந்திருக்கிறது என்று கூறுகிறார்கள். இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு பின்னால் இது வஹ்யே இலாஹி, இது வஹி சம்பந்தமானது, அல்லாஹு தஆலா மூலம் வஹி, எனவே இதனுடைய பாவனை உலகத்தில் அதிகமாக ஆகியது இஸ்லாம் தோன்றியதுக்கு பின்னாலதான். இன்னொரு முக்கியமான விஷயம், முதலாவது உலக மகாயுத்தம், உலகத்துல முதலாவது உலக மகாயுத்தம், அதுல பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு தலைவர், படைகளுக்கெல்லாம் தளபதியாக இருந்தவர் நெப்போலியன் போனபார்ட்னு சொல்லி ஒருத்தர், அவரு அவருடைய படைகள்ல காயப்படக்கூடிய எல்லாருக்கும் அவர் மருந்து செஞ்சது தேனை கொண்டுதான் மருந்து பார்த்தார். நெப்போலியன் போனபார்ட் இவருடைய எல்லா படை வீரர்களுக்கும், காயப்படக்கூடியவர்களுக்கு மருந்து செஞ்சது இந்த தேனை கொண்டுதான் மருந்து செஞ்சிருக்கிறார். இது குர்ஆன்ல வந்தது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் தேன் சம்பந்தமாக ஒரு ஹதீஸ் வருது. அபு சயீத் அல் குதிரி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஒரு மனிதர் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வாராரு, வந்து சொல்றாரு, என்னுடைய சகோதரருக்கு வயிற்றுப்போக்கு ஆரம்பித்திருக்கிறது, என்ன செய்யறது யா ரசூலல்லாஹ்னு கேக்குறாரு. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்தைஹி அஸலன், இவருக்கு தேன் குடிப்பாட்டுங்க, தேனை கொடுங்க குடிக்கிறதுக்கு. போனாரு, பேய்த்து தேனை கொடுத்தாரு, வயிற்றுப்போக்கு இன்னும் அதிகரிச்சிருச்சு, கூடி பைத்து வந்தாரு. திருப்பி யா ரசூலல்லாஹ், கொடுத்தேன் அதிகமாயிருச்சுன்னு சொன்னாரு. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திருப்பியும் தேனை குடிப்பாட்டுங்க அவருக்கு. இன்றைய காலத்துல நாங்க ஒரு முறை தான் தேனை குடிப்பாட்டு, வந்து சொல்றது வயிற்று வலி கூடிருச்சு இல்லாட்டி நோய் கூடிருச்சு அப்படின்னு ஒரு குத்தமொண்டையும் தேன் கொடுத்தும் சோமாக இல்லையே அப்படின்றதுதான் அவருடைய எண்ணம் சொல்லுது. அவருடைய உள்ளம் சொல்லுது தேன் கொடுத்தும் சோமமாக இல்ல. சில ஆட்கள் தேன் கொடுத்து கூடினா வேற விதமாக சொல்றாங்க. இது வஹ்ய இலாஹி அல்லாஹூ தஆலா, இது வஹ்ய இலாஹி ஹதீஸ் என்பதும் ஒரு வஹிதான். அதனால இதுல பேசக்கூடியவர்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். சிலர்கள் சொல்கிறார்கள் இது ஒரு முறை கொடுத்துட்டா சோகமாக இல்லையா, பைத்தியமா உங்களுக்கு, இப்ப எல்லாம் இப்படி வச்சுக்கொண்டிருக்கிறதா, எடுத்துட்டு ஓடுங்க டாக்டர் அப்படின்னு. ஒரு முறை தேனை குடிப்பாட்டி சுகம் கிடைக்கலன்னா எடுத்துட்டு ஓடுங்க பைத்தியமானு கேக்குறாங்க. எல்லாரும் குடும்பத்திலயே நடக்கிறது தான். இன்றைய அப்படியான ஒரு சிந்தனை போக்க மூளைகள் எல்லாத்தையும் சலவை செஞ்சு இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க. ஆரம்பத்துல வைத்தியர்கள் இருந்தாங்க, இஸ்லாமிய வைத்தியர்கள், அல் ஹாரிஸ் இப்னு கலத அஸ்ஸகஃபி என்பவர். இவர் தான் அரபிகளிலேயும் முதலாவது வைத்தியர், அல் ஹாரிஸ் இப்னு கலத அஸ்ஸகஃபி. அவ்வளவு தபீபின் ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்திலே முதலாவது வைத்தியர் அல் ஹாரிஸ் இப்னு கலதா சகஃபி அவர்கள் தான். இவர்கள் யமன்ல தன் திப்ப வைத்தியத்தை படிச்சு கொண்டாங்க. இவருக்கு ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க நோய் விசாரிக்க போறாங்க. ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால வச்சு நோயாளியாக இருக்கிறாரு. ஹசரத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு அனுப்புறாங்க அல் ஹாரித் இப்னு கலத அஸ்ஸகஃபிய. வாராரு, வந்து பார்த்துட்டு சொல்றாரு லா பஸஃபி, இவருக்கு ஒண்ணும் இல்ல சொல்லிட்டு மருந்து சொல்லி கொடுக்கிறாரு. அஜுவா பேரீச்சம் பழத்தையும் வெந்தயத்தையும் நெருப்புல நல்லா சூடாக்கி அவிய வச்சு ஒரு மெடர் மெடராக இவருக்கு கொடுங்கன்னு சொன்னாரு அல் ஹாரித் இப்னு கலத அஸ்ஸகஃபி. கொடுக்கப்படுது, ஷிஃபா கிடைக்குது. இதே அல் ஹாரித் இப்னு கலத அஸ்ஸகஃபி தான் சொல்றாரு, அவர் சொல்றாரு வலா யதஆலஜ்ன அஹது மின்கும் மஹ்தமல பதனஹு அத்தா. எப்ப ஒரு மனுஷன் நோய்க்கு மருந்து செய்யணும், சும்மா உள்ள உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நிலைமையில ஒருத்தர் பெய்து வைத்தியம் செய்யறது இல்ல. அல் ஹாரித் இப்னு கலதா சொல்றாரு வைத்தியம் செய்ய வேணும் நோய் வந்ததுக்கு பின்னால. இன்னைக்கு நாங்க என்ன செய்யறோம், நோய் வந்த பின்னாலே வைத்தியம் செய்யறோம், நோய் வர முதையே எத்தனையோ வைத்தியம். ஆனா அவர் சொல்றாரு நோய் வந்ததுக்கு பின்னாலதான் அந்த உடம்புக்கு மருந்த பாவிக்க வேணும். இன்னொன்னு சொல்றாரு அல் ஹாரித் இப்னு கலதா ஸகஃபி, நோய் உருவாகிறதுக்குரிய முக்கிய காரணம் சொல்றாரு வயிறு நிரம்பி இருக்கும் நிலைமையிலே திரும்பவும் சாப்பிடுவது. அது என்ன சாப்பாடாக இருந்தாலும் சரி, வயிறு நிரம்பி இருக்கும் போது ஒரு மனிதனுக்கு சாப்பாட்டுடைய எண்ணமே அதனுடைய தாகமே வராமல் இருக்கும் போது ஒரு மனிதன் சாப்பிட்டால் திருப்பி என்ன என்ன நடக்குது, அவருக்கு நோய் உண்டாகுது. நாங்க இந்த இஸ்லாமிய இந்த வைத்தியத்தை இன்னைக்கு உலகத்துல பூராவும் மறைச்சிட்டாங்க. மௌலானா அன்பஸ் முஃப்தி அவங்க அழகாக பேசினாங்க. ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லுறேன், இஸ்லாத்துல நிறைய உலமாக்கள் வைத்தியராக இருந்தாங்க. இப்னு சீனா, அபூபக்கர் ராசி, இப்னு நஃபீஸ், இப்னு குஃப், அலி இப்னு ஈசா அல் கஹால், இப்னு ஜூர், ரஷீதுத்தீன் அல் கௌரி, இப்னு பைத்தார். இப்னு பைத்தார் என்பவர் தான், இவர் தான் அத்திபு சரீரி கிளினிக் மெடிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சவர் இவர் தான். இன்னைக்கு அச்சரீரியுடைய வார்த்தை அப்படி அல்லாத்தீனியா மொழியில மொழிபெயர்க்கப்பட்டு இந்த உலகத்திலிருந்து அதனுடைய ஹிஸ்டரி எடுத்து போட்டாங்க. இவர்களுடைய யாருடைய ஹிஸ்டரி இன்னைக்கு உலகத்துல இல்ல. இவங்க எல்லாம் இஸ்லாமிய வைத்தியர்கள். இன்னைக்கு நாங்களும் அதை மறந்து நாங்க என்ன செஞ்சிட கூடாது, பேசக்கூடாது. சில உலமாக்கள் இதுல வைத்தியர்களாக இருந்திருக்கிறாங்க. இல்ம படிச்ச ஆலிம்கள், ஹதீஸ் துறையில முக்கியமாக வேலை செய்தவர்கள் எல்லாம் இந்த வைத்தியர்கள் வைத்திய உலமாக்களில் இருக்கிறார்கள். மேலான அல்லாஹின் நல்லடியார்களே, அப்ப ஹஜரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன்கிட்ட திருப்பவும் வாராரு. நான்காவது தடவையாக வந்ததும் ஹஜரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க தேனை குடிப்பாட்டுங்க, குடிப்பாட்டப்படுகிறது சுகம் கிடைக்குது. ஹஜரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க சதகல்லாஹ், அல்லாஹ் உண்மையை சொல்லி இருக்கிறான், உங்களுடைய சகோதரருடைய அந்த வயிறு தான் பொய் சொல்லி இருக்கிறது என்று ஹசரத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முழுமையாக நம்பி இருந்தவர்கள் ஹசரத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபீஹி ஷிஃபாவுல் லின்னாஸ் என்பதை முழுமையாக நம்பி இருந்தார்கள். அதனால் சொன்னார்கள் சதகல்லாஹ் என்று சொன்னார்கள். அதே போல ஹசரத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தேனை தண்ணீருடன் கலந்து குடிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எப்பொழுதுமே என்ன நோய் வந்தாலும் தேனை தான் பாய்ப்பார்கள். காயம் வந்தாலும் தேன், உடம்புல கட்டி வந்தாலும் தேன், எல்லாத்துக்கும் தேன். ஒரு நாள் கேட்டாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மாணவர்கள் கேட்டாங்க, தடாவி தும்மல் பில் அசல், கட்டிக்கும் தேனை மறந்தா பாவிக்கிறதா? கட்டி இருக்குது, அதை வெட்டி கொத்தி எடுக்கணுமே, தேனை நீங்க பூசுறீங்களே. ஹசரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அலைஸல்லாஹு தஆலா யகூல் ஃபீஹி ஷிஃபாஉன் லின்நாஸ், அல்லாஹு தஆலா குர்ஆனிலே நோய்களுக்கு எல்லா மனிதர்களுக்கும் தேனிலே மருந்து இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறானே, அது தெரியவில்லையா என்று கேட்டாங்க. இது ஹசரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சஹாபி அவர்கள் எடுத்துக்கொண்ட மருந்தாக இருக்கிறது. இப்ப நாம பார்ப்போம், ஏனைய இஸ்லாமியர்களை விட்டு ஏனைய விஞ்ஞானிகள், பெரும் பெரும் ப்ரொஃபசர்கள் இந்த தேனை எந்த அளவு பாவித்திருக்கிறாங்க. பைத்தகரஸ் எங்களுக்கு தெரியும், அந்த காலத்துல ஒரு கோட்பாடு, பைத்தகரசுடைய கோட்பாடு அந்த காலத்துல வாழ்ந்தவர்கள்ட்ட ஒரு எதிகாதிய ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, பரவலான நம்பிக்கை. தேனை பாவிக்க கூடியவர்கள் உலகத்துல நீண்ட ஆயுள் கொடுக்கப்படுவார்கள் என்ற பரவலான நம்பிக்கை அந்த காலத்தில் இருந்துச்சு. இந்த பைத்தகரஸ் என்பவர் தேனை பாவிச்சாரு, அதனால 90 வருடங்கள் உலகத்துல வாழ்ந்தார். இவருடைய சாப்பாடு அல் ஹுபுசு வல் அஸல், ரொட்டியும் தேனும். அபு கராத் ஹிப்போக்ரேட்டிஸ், இவர் பிறந்தது கிரீஸ் நாட்டுல, இவர் உலகத்துல 108 வருடம் உலகத்துல வாழ்ந்தார். இவர் ஒவ்வொரு நாளும் தேனை தனது சாப்பாட்டுல கலந்து கொள்வார். இது எங்கட முஸ்லிம்கள் அல்ல, ஏனைய விஞ்ஞானிகள் தேனுடைய விஷயத்தை அறிஞ்சிருந்தாங்க. ஒரு வருடாந்த ஒரு நிகழ்வுல ஒரு இரவு நேர ஒரு விருந்து, அதுல ரெண்டு விஞ்ஞானிகள் சந்திச்சு கொள்றாங்க. ஒத்தனை பேர் யூலியூஸ், இன்னொன்று ரோமிலியூன். யூலியூஸ் ரோமிலியூனை பார்த்து கேட்கிறாரு, இவ்வளோ வயசு போன காலத்திலையும் நீங்க இவ்வளோ ஆரோக்கியமான உடம்போட நல்ல புத்திசாலியாக, புத்தி ஒன்றும் பேதலிக்காத நிலைமையில இருக்கிறீங்களே, என்ன காரணம்னு கேட்டாரு யூலியூஸ் ரோமிலியூனை பார்த்து. ரோமிலியூன் அழகான ஒரு பதில சொல்றாரு யூலியூஸ பார்த்து, அல் அஸலு மின் அத்தாஹில் வஸ்ஸைது மின் அல் ஹாரிஜ், எனது உடம்புக்கு உள்ளால் நான் பாவிப்பது தேனை, எனது உடம்புக்கு வெளியால் பாவிப்பதும் தேனை என்றார். தேன் காரணமாகத்தான் நான் இன்றைக்கு உடம்பு ஆரோக்கியமாகவும் புத்தி பேதலிக்காத ஒரு மனிதனாகவும் காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறேன் என்ற கருத்தை அந்த ரோமிலியூன் யூலியூஸ பார்த்து சொல்றார். இன்னொரு துக்தூர் ப்ரொஃபசர் கிங்ஸ் லீன் சொல்லிட்டு, பிரித்தானியால டெவன் சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அதுல எல்லா மக்களிடத்திலையும் பரவலாக ஆகிச்சு. இவரு அந்த ஒரு சஞ்சிகை எழுதுறாரு, 2001 எல்லா வசாயிலுள் ஏலாம், எல்லா ஊடகங்களும் சொல்லிச்சு தேல்ல தான் எல்லா நோயாளிகளுக்கும் மருந்து இருக்கிறது என்ற செய்திய எல்லா இடத்திலையும் பரப்ப செஞ்சிச்சு. அத இந்த ப்ரொஃபசர் கிங்ஸ்லி என்பவர் அவருடைய சஞ்சிகையில 2001 இதை எழுதுறாரு. இன்னொரு சஞ்சிகை சப்போர்ட் கேர் கேன்சர் சொல்லிட்டு இந்த இதுல எழுதியிருக்கிறாங்க, அரபியில மொழிபெயர்க்கப்பட்டு வந்திருக்குது. 40 நோயாளிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. எப்படியான நோயாளிகள்? தலையிலேயும் பெரடியிலேயும் கழுத்து பகுதியிலேயும் கேன்சர் வந்திருக்கக்கூடிய 40 நோயாளிகளை தேர்ந்தெடுத்தாங்க. 40 நோயாளிகளை ரெண்டா பிரிச்சாங்க, 20 பேர் இங்கால, 20 பேர் இங்கால. இவங்களுக்கு செய்ய வேண்டிய சிகிச்சை அல் முஆலஜா அஷ்ஷுஆஇயா, எக்ஸ்ரே சிகிச்சை செய்ய வேண்டும். இவங்களை எக்ஸ்ரே பண்ணி பார்க்க வேண்டும், இவங்களுக்கு என்ன நடந்திருக்கிறது, தலையில எப்படி கேன்சர், கழுத்துல என்ன கேன்சர்னு பார்க்க வேண்டும். ரெண்டா பிரிச்சாங்க. அந்த எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு 15 முன்னால தேன் குடிப்பாட்டினாங்க. 20 மில்லி கிராம் தேனை 20 பேருக்கு குடிக்க கொடுத்தாங்க. இன்னும் 20 பேருக்கு சும்மா வச்சாங்க தேன் குடிப்பாட்டல. இப்ப எக்ஸ்ரே எடுத்தாங்க, எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததுக்கு பின்னால எக்ஸ்ரே எடுக்கிறதன் மூலமாக உடம்புல சிதைவுகள் உண்டாகும். அதனால தான் எக்ஸ்ரே உள்ளுக்கு வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கு 5 வருஷம், 7 வருஷம், 10 வருஷத்தோட அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஆயிருவாங்க. அவங்க பென்சில் போயிட்டுவாங்க, மிச்ச காலம் அதுக்கு வைக்கிறது இல்ல. ஏன், அதனுடைய தாக்கம் அந்த அளவு அதிகமாக இருக்குது. இப்ப எக்ஸ்ரே பண்ணி பார்த்ததுக்கு பின்னால 75% சிதைவுகள் உண்டாகாம இருக்குது இந்த தேன் குடிப்பாட்டின அந்த 20 நோயாளிகளும். மீதமான 20 பேருக்கும் 15% தான் சுகம், திருப்பி 85% அவர்களுடைய அந்த எக்ஸ்ரேயுடைய விளைவின் மூலமாக சிதைவுகள் உண்டாகியிருந்தத அந்த ரிப்போர்ட்ல எழுதக்கூடியவர்களாக இருக்கிறார். சரி, இப்ப நாங்க பார்ப்போம் இந்த தேனின் மூலமாக என்னென்ன மருத்துவங்கள் செய்யலாம். சிறிய பிள்ளையாக இருக்கிறாரு, சிறிய பிள்ளைக்கு இன்றைக்கு நாங்க பாக்குறது நல்லா பாரம் குறைச்சல். பாரம் குறைச்சலுக்கு நாங்க ஒன்றும் அவதிப்பட வேண்டிய அவசியம் இல்ல, கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல. தினந்தோறும் அவருடைய வளமையான சாப்பாட்டுல தேனை கலந்து கொடுத்தா அவருடைய பாரம் ஒட்டோவா அதிகரிச்சு கொண்டே போகும். நாங்க இதுக்காக வேண்டி வேற டொனிக்கல் பாவிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நாங்க தேனை வளமையான சாப்பாட்டுல நாங்க கலந்து கொடுத்தா அந்த பிள்ளையினுடைய உடம்புடைய அந்த கிலோ வந்து கூடிக்கொண்டே போகும், நாளுக்கு நாள் அதிகரிச்சு கொண்டு போகும். ரெண்டாவது பெட் வெட்டிங், அதாவது தன்னை அறியாமலேயே சிறுநீர் கழிச்சிருவாங்க. தன்னை அறியாம சிறுநீர் கழிக்கிறது, இது 2 வயசு அப்படின்னா சாதாரணம். சில ஆட்கள் 3 வயசு 5 வயசு அப்படி ஆள் கழிவுகிறது. அப்படியான ஆட்கள் தூங்குறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தண்ணியோட கலந்து அவர் தேனை குடிச்சிட்டு தூங்கினா அவருக்கு அந்த தன்னை அறியாமல் சிறுநீர் போறது ஏற்பட மாட்டாது. காரணம் என்ன, தேன் குடிக்கிறதுக்கு மூலமாக அவருடைய சிறுநீரகம் அப்படியே ஓய்வடையுது. உடம்புடைய எல்லா திரவங்களையும் அந்த தேன் அப்படியே இழுத்து கொள்ளுது. அதனால் அவர் நிம்மதியா தூங்குவாரு, சிறுநீரகம் நிரம்பாது, ஓய்வாக இருக்கும். இப்ப அவருக்கு என்ன நடக்காது, சிறுநீர் அவர் அறியாம போக மாட்டாது. அடுத்தது காது வலி எங்களுக்கு ஏற்படுது, காது வலி ஏற்படுது. இந்த காது வலிக்காக வேண்டி எழுதுறாங்க தண்ணீரோட தேனை கலக்க வேண்டும். தண்ணீரோட தேனை கலந்து லேசாக உப்பை முதல்ல காட்ட வேண்டும். லேசான உப்பு அதோட தண்ணியையும் தேன்ல கலந்து தூங்குறதுக்கு முன்னால ஒவ்வொரு நாளும் ஒரு டொட், எந்த காது வலியோ அந்த காதுல ஒரு டொட் போட்டு வந்தா இன்ஷா அல்லா அவருக்கு சுகம் கிடைக்கும். இத ஒரு நேரம் ரெண்டு நேரம் செய்யறது இல்ல, சில மருந்துகள் ஒரு கிழமை ரெண்டு கிழமை 15 நாள் இப்படி செய்ய வேணும். ஒரு நேரம் ஊத்திட்டு அடுத்து வந்து சொல்றது இல்ல, தேன் எல்லாம் கலந்து ஊத்திட்டு காது வலி லேசு இல்லன்னு. அடுத்த மருந்த குடிக்கும் போது விளங்குது தானே, 3 நாளைக்கு எழுதி கொடுப்பாரு, குடிப்பாரு சுகம் இல்லையா, இன்னும் 7 நாளைக்கு எழுதி கொடுப்பாரு. அத மாதிரி தொடர்ந்து இந்த மருந்துகளை என்ன செய்யும், தொடர்ச்சியா பாவிக்கும் போதுதான் அதனுடைய குணங்களை எங்களுக்கு ஆரோக்கியத்தை எதிர்பார்க்க முடியும். அடுத்தது மலச்சிக்கல், சரியாக டாய்லெட் கொண்டும் போறதில்லை. இப்படியானவர் தேனை பாவிக்க வேணும், ஒரு கோப்பையில ஒரு டம்ளர்ல அவரு ஒரு கோப்பை பால் எடுத்து பசும் பால் எடுத்து அதை ஒரு கரண்டி தேன் கலக்க வேணும். தேனை கலந்து ஒவ்வொரு நாளும் காலையிலையும் மாலையிலையும் வெறும் வயிற்றோட இந்த பாலை குடிக்க வேணும், தேன் கலந்த பால். இப்படி குடித்து கொண்டு வரும் போது நாளடைவுல அவருடைய மைதா இறைப்பை மிருதுவாக ஆகும், லேசாக ஆகும். அதுக்கு பின்னால உடம்புல என்னென்ன கழிவுகள் எல்லாம் இருக்குதோ அந்த கழிவுகள் எல்லாமே சுத்தமாகி அவர் அழகான முறையில மலம் கழிக்கலாம், அந்த மலச்சிக்கல் ஏற்படாது. அடுத்தது கண் வலி எங்களுக்கு வருது. இந்த கண் வலிக்காக வேண்டி நல்ல தேனானு பார்த்துக்கொள்ள வேணும், ஒரிஜினல் தேனானு பார்த்துக்கொள்ள வேண்டும். முதலாவது அந்த ஒரிஜினல் தேனை எப்படி கண்ணுக்கு நாங்க டிராப்ஸ் போடுறது வேண்டி, அதே மாதிரி மருந்து இருக்குது. தேனையும் என்ன செய்யலாம், ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, அழகாக தேன் எடுத்து நீங்க கண்ணல பயமில்லாம பூசுங்க, எங்கட அனுபவத்தை சொல்றோம், பயமில்லாம தேனை நீங்க பூசுங்க. அல்ஹம்துலில்லா 3 வருஷம் 4 வருஷம் இந்த கண் வலிகள் எல்லாம் நீங்க ஒரு கிழமையில நீங்க அதனுடைய சுகத்தை எதிர்பார்க்கிறீங்க. அடுத்தது மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சில குடல் புண்கள், குடல்ல வர செல்லக்கூடிய கேஸ்ட்ரிக் மூலமாக இதன் மூலமாக வரக்கூடிய குடல் புண்கள். இந்த குடல் புண்ணுக்காக வேண்டியும் ஒரு கொஃபி குடிக்கிற அளவுக்கு ஒரு கோப்பர், சின்ன கோப்பர், அதுல தேனை கலந்து பால் கொஞ்சம் வெதுவெதுப்பான பால், லேசாக சூடாக்கிய பால், அதுல தேனை கலக்க வேணும். கலந்து அதுக்கு பின்னால வாழைப்பழ தோலை நல்லா காய வச்சு அத பவுடர் பண்ணுவேன். வாழைப்பழ தோலை காய வச்சு பவுடர் பண்ணி அந்த பவுடரையும் வெதுவெதுப்பான பாலையும் ஒரு கரண்டி தேனையும் கலந்து குடிச்சா இத காலையிலையும் மாலையிலையும் குடிக்க வேணும். கிட்டத்தட்ட ஒரு மாசம் குடிக்கும். அவருக்கு உள்ளால் இருக்கக்கூடிய குடல்ல இருக்கக்கூடிய எல்லா புண்களும் இன்ஷா அல்லாஹ் ஒரு மாசம் ஆகும் போது குணம் அடையும் அவருக்கு. அடுத்தது, தொடராக நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஆஸ்துமானும் ஹத்தின்னு சொல்றது, அதே போல தடிமன், அதே போல சளி எல்லாத்துக்காக வேண்டியும் அவர் என்ன செய்யலாம், வளமையாக தேனை பாவிச்சு வந்தா வளமையாக நீண்ட காலம் உள்ள ஆஸ்துமா கூட அவருக்கு சுகமாகும். அதே போல அதாவது சுகர் இருக்கக்கூடியவர், சீனி இருக்கக்கூடியவர்கள் இந்த தேனோட சேர்த்து ஹப்பத்துல் பரக்கா அதாவது கருஞ்சீரகத்தையும் சேர்த்து பாவிச்சா, தினமும் பாவிச்சு வந்தா, அவர் தூங்குறதுக்கு முன்னால பாவிச்சா இன்சுலின் அடிக்கக்கூடிய தேவை அவருக்கு நாளடைவுல ஏற்படாது. இன்னும் கொஞ்சம் காலம் பாவிச்சு வந்தா அவருக்கு அந்த சீனி வியாதி என்று சொல்லக்கூடிய அந்த வியாதியே உடம்புல இருக்காது. நாங்க வளமையா கொஞ்ச நாளைக்கு செஞ்சு வந்துட்டு அதுக்கு பின்னாலதான் பார்க்க வேண்டும் இதனுடைய ரிசல்ட்ட என்னன்னு சொல்லிட்டு நாங்க பார்க்க வேண்டும். அதே போல இந்த தேனை ஏனைய சாப்பாடுகளோட ஒப்பிட்டு பார்க்கும் போது இந்த தேன்ல இருக்கக்கூடிய சத்த பார்த்தா ஒரு கிலோகிராம் தேன் இதனுடைய சக்தி எடுக்கிறதுக்கு 4 கிலோ இறைச்சி சாப்பிடுவேன். ஒரு கிலோகிராம் தேனுடைய சக்தி எடுக்கிறதுக்கு 4 கிலோ இறைச்சி சாப்பிட்டா தான் 1 கிலோ தேனுடைய சக்தி எடுக்கணும். அதே போல பாலோட தேன் ஒப்பிடும் போது 1 கிலோகிராம் தேனுடைய சக்தி 5 அல்லது 6 லிட்டர் பால்ல தான் கிடைக்கும் எங்களுக்கு. 5 அல்லது 6 லிட்டர் பால்ல தான் 1 கிலோகிராம் தேனுடைய சக்தி எங்களுக்கு எடுத்துக்கொள்ளும். மரக்கறி வகைகளை பார்த்தா ஒரு மனிதன் 1 கிலோகிராம் தேனுடைய அந்த சக்திய 12 தொடக்கம் 15 கிலோகிராம் வரையிலான மரக்கறிகளை உட்கொண்டா தான் அவருக்கு 1 கிலோகிராம் தேனுடைய சக்திய எடுத்துக்கொள்றதுக்கு அவருக்கு இயலும். இதே போல நிறைய நோய்கள் இருக்குது, இன்னும் நிறைய பேச இருக்கிறாங்க இது சம்பந்தமாக, கொலரா நாய், அதே போல ஆஸ்துமா, உடம்புகள்ல சிரங்குகள் வருது, அதே போல பிள்ளை கிடைக்கக்கூடிய பாக்கியம் இல்லாதவர் இருக்கிறார்கள், இவங்களும் எந்தெந்த முறையில இவைகளை பாவிக்க வேணும்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட நேரமாக இத பேச வேணும் பேசுறதா இருந்தா, இது மட்டுமல்ல இஸ்லாமிய வைத்தியம் மருத்துவம் என்று சொல்லும் போது, வைத்தியம் என்று சொல்லும் போது ஹிஜாமா தேன் மட்டுமல்ல ஹப்பத்துல் பரக்கா இருக்குது, தண்ணீரின் மூலமாக காய்ச்சல் வந்தா தண்ணீரை ஒத்தி எடுக்கிறது இருக்குது, அதே போல பக்கவாதம் வந்தா எல்லா நோய்களுக்கான மருந்து எல்லாமே இஸ்லாமிய திப்பு நபவியில இருக்குது. அதனால எல்லா தலையங்கங்களையும் ஒரே நாள்ல பேசுறது என்பது சிரமமான விஷயம், ஒரு 4-5 தலையங்கத்தையே பேசுறது கஷ்டமாக இருக்குது. அதனால இதுக்கு மட்டும்தான் மருத்துவம் என்பதல்ல, ஒருத்தர் பாரிசவாதமாக விழுந்துட்டாரு அவருக்கு மருந்து அத்திபு நபவியில இருக்குது. ஹஜரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹாதீஸில எடுத்து பார்க்கும் போது, அத்திபு நபவி சம்பந்தமாக எழுதி இருக்கக்கூடிய கிதாபுகளை பார்க்கும் போது எல்லா விதமான நோய்களுக்கும் எல்லா மருத்துவமும் இஸ்லாத்துல இருக்குது என்ற உண்மையை நாங்க இந்த இடத்துல இருந்து நாங்க ஒவ்வொரும் விளங்கிக் கொண்டுதான் நாங்க போக வேண்டும். எனவே இதையெல்லாம் பேசினோமோ கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு அல்வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.